It's story time.
ஒரு ராஜா என்ன விருந்து வச்சாரு, அந்த விருந்தோட சுவை எப்படி இருந்துச்சுன்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. விந்திய மலையோட தெற்கு பகுதியில் மருத நாடுன்னு ஒரு சின்ன நாடு இருந்துச்சு. அந்த நாட்டோட ராஜா பேரு மலையமருதன். அவர் தன்னோட மக்களுக்கு நீதி நேர்மை தவறாம ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. மலையமருதன் கிட்ட ஒரு நல்ல பழக்கமும் இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் 2 மணி நேரத்துக்கு அவர் தன்னோட நாட்டு மக்களை சந்திச்சு அவங்களோட குறைகளை நேரடியாக கேட்பாரு. அப்படி சந்திக்க வர்றவங்க கிட்ட தான் ஒரு ராஜா அப்படிங்கிற எண்ணத்தோட பழக மாட்டாரு. அவங்களுக்கு சரிக்கு சமமா அவங்க நண்பர்கள் மாதிரியோ உறவினர்கள் மாதிரியோ தான் பழகுவாரு. அந்த நாட்டு மக்களும் அவரை ராஜான்னு கூப்பிடாம, மலை இதை முடிச்சு கொடுத்துடுங்க, மலை இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க அப்படின்னு மலைன்னு பேரை சொல்லி தான் கூப்பிடுவாங்க. ஒரு தடவை அவரோட நாட்டுக்கு வந்திருந்த ஒரு முனிவர் மலையமருதன் மக்கள்கிட்ட பழகரத்தை பார்த்துட்டு, உன்னோட இந்த தன்னடக்கமோ ராஜாங்கிற ஆணவம் இல்லாம நீ மக்களோட சரிக்கு சமமா பழகிறதும் தான் உன்னோட ஆட்சியோட புகழ் எல்லா இடத்துலையும் பரவரத்துக்கு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. மருத நாட்டோட ஒரு பகுதியில அடர்வனம்னு ஒரு சின்ன காடு இருந்துச்சு. அந்த காட்டுல ஏராளமான கொடிய விலங்குகளும் இருந்துச்சு. அப்பப்ப அந்த காட்டுக்குள்ளேந்து கொடிய விலங்குகள் பக்கத்துல இருக்கிற ஊருக்குள்ள வந்து அங்க புல்லு மேஞ்சுகிட்டு இருக்கிற ஆடு மாடுகளை அடிச்சு இழுத்துக்கிட்டு போறதும் ஒரு வழக்கமா இருந்துச்சு. அந்த பகுதி மக்கள் இதை பத்தி மலையமருதன் கிட்ட ஒரு புகாரா சொல்லி கொடிய விலங்குகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. மலையமருதனும் காட்டுக்கு வேட்டைக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணாரு. அவர் தன்னோட படை வீரர்களோட காட்டுக்கு வேட்டைக்கு போய் அன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் வேட்டையாடிக்கிட்டே இருந்தாரு. ஒரு காட்டு பன்றியை துரத்திக்கிட்டு அவர் தன்னோட குதிரையில காட்டுக்குள்ள போகும்போது கூட வந்த மற்ற வீரர்கள்கிட்டேந்து தனியா பிரிஞ்சிட்டாரு. காட்டுல அலைஞ்சு திரிஞ்சு வேட்டையாடினதுல மலையமருதனுக்கு ரொம்ப பசியாவும் தாகமாவும் இருந்துச்சு. அந்த காட்டுல உணவையும் தண்ணீரையும் தேடி மலையமருதன் அலைய ஆரம்பிச்சாரு. ரொம்ப நேரம் அலைஞ்சு திரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு குடிசை இருக்கிறத அவரு கவனிச்சாரு. அந்த குடிசையில கண்டிப்பா யாராவது இருப்பாங்க, அவங்க கிட்ட உணவும் தண்ணீரும் கேட்கலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட அவரு அங்க போனப்போ அது ஒரு துறவியோட குடிசை அப்படின்னு அவருக்கு தெரிய வந்துச்சு. குடிசையோட கதவு சாத்தி இருந்துச்சு. ஆனா அந்த குடிசைக்கு வெளியே ஒரு மரத்தடியில அந்த துறவி கண்ணை மூடிக்கிட்டு உக்காந்து தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. மலையமருதனுக்கு இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல. மத்தவங்க அனுமதி இல்லாம அவங்க குடிசையோட கதவை திறந்துகிட்டு போறதுக்கு அவரு விரும்பல. அதே நேரம் கண்ணை மூடிக்கிட்டு தவத்துல இருக்கிற துறவியோட தவத்தை கலைக்கிறதுக்கும் அவருக்கு ரொம்ப யோசனையா இருந்துச்சு. அவரு துறவியோட முதுகுக்கு பின்னாடி நின்னுகிட்டு என்ன செய்யலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போ பின்னாடி யாரோ வந்து நிக்கிறாங்க அப்படிங்கறத உணர்ந்துகிட்டு அந்த துறவி, யார் நீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு மட்டும் கேட்டாரு. ஆனா அவரு கண்ணை திறந்து பார்க்கவே இல்லை. மலையமருதன் அவரு கேட்ட யார் நீங்கிற கேள்விக்கு பதில் எதுவும் சொல்லாம, நான் இந்த காட்டுல உணவும் தண்ணீரும் தேடி ரொம்ப களைச்சு போயிருக்கேன், எனக்கு கொஞ்சம் உணவும் தண்ணீரும் வேணும் அப்படின்னு கேட்டாரு. இப்ப அந்த துறவி கண்ணை திறக்காமலே மலையமருதனுக்கு பதில் சொன்னாரு. இந்த பகுதியில பழங்களை கொடுக்கக்கூடிய எந்த மரமும் இல்லாம வெறும் வேப்ப மரங்கள் மட்டும் இருக்கிறத நீ கவனிச்சிருக்கலாம். ஆனா அதுல கவலைப்பட ஒன்னும் இல்ல. இந்த நாட்டை ஆட்சி செய்யற ராஜாவுக்கு தன்னடக்கம் ரொம்ப அதிகம். தான் ஒரு ராஜாங்கிற எண்ணம் இல்லாம எல்லாரோடையும் அவரு ரொம்ப எளிமையா பழகுவாரு. ராஜா அப்படி ஆணவம் இல்லாம எளிமையா இருக்கிறதுனால இங்க இருக்கிற வேப்ப மரத்துல இருக்கிற வேப்பங்காய்களும் வேப்ப இலைகளும் கூட கசப்பா இல்லாம இனிப்பாதான் இருக்கும். உனக்கு வேண்டிய அளவுக்கு வேப்பம் இலைகளையும் வேப்பங்காயையும் பறிச்சு சாப்பிட்டுட்டு பின்னாடி கொஞ்ச தூரத்துல ஒரு குளம் இருக்கு, அந்த குளத்துல போய் உனக்கு வேண்டிய அளவுக்கு தண்ணிய குடிச்சிட்டு கிளம்பு அப்படின்னு சொன்னாரு. துறவி சொன்னதை கேட்டதும் மலையமருதனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவரு துறவிக்கு நன்றி சொல்லிட்டு அங்க இருந்த வேப்ப மரத்துல இருந்த வேப்பங்காய்களையும் வேப்ப இலைகளையும் பறிச்சு திங்க ஆரம்பிச்சாரு. துறவி சொன்ன மாதிரியே வேப்பங்காய்களும் வேப்ப இலைகளும் கசப்பா இல்லாம ரொம்ப இனிப்பா இருந்துச்சு. வயிறு முட்ட வேப்பங்காய்களையும் வேப்ப இலைகளையும் தின்னுட்டு துறவி சொன்ன குளத்திலேந்து தண்ணீரை குடிச்சிட்டு அவரு தலைநகரத்துக்கு வந்து சேர்ந்தாரு. அரண்மனைக்கு வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமும் வேப்பங்காயும் வேப்ப இலையும் கசக்காம இனிப்பா மாறின ஆச்சரியம் அவரை விட்டு போகவே இல்லை. தான் ராஜாங்கிற கர்வம் இல்லாம ரொம்ப எளிமையாவும் அடக்கமாகவும் இருந்து எல்லாரோடையும் சரிசமமா பழகறதுனாலதான் தன்னோட நாட்டில் இருக்கிற வேப்ப மரங்கள் கூட கசப்பா இல்லாம இனிப்பா இருக்கு அப்படின்னு அவருக்கு தோணுச்சு. இப்ப மலையமருதனுக்கு தன்னோட ஆட்சிய பத்தி கொஞ்சம் கர்வம் வந்துச்சு. இந்த உலகத்துல எந்த ஒரு நாட்டிலையும் வேப்பங்காயும் வேப்ப இலையும் இனிப்பா இருக்காது. தன்னோட நாட்டில் மட்டும் அப்படி இருக்கிறதுக்கு தன்னோட அடக்கம்தான் காரணம். ஆனா வேப்ப இலையும் வேப்பங்காயும் இனிப்பா இருக்கிறது இங்க என்ன தவிர வேற யாருக்குமே தெரியாது. எல்லாருக்கும் இது தெரிஞ்சாதான் என்னோட புகழ் எல்லா நாட்டுக்கும் பரவும் அப்படின்னு அவரு நினைச்சாரு. ஆனா இது மற்றவங்களுக்கு தான் சொல்லி தெரியாம அவங்களா தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு அவரு யோசிச்சாரு. தன்னோட அரசவையில் இருக்கிற அமைச்சர்களுக்கு ஒரு விருந்து கொடுக்கலாம். அந்த விருந்துல வேப்பிலை பச்சடியும் வேப்பங்காய் பாயசமும் கொடுக்கலாம். அது ரெண்டும் இனிப்பா இருக்கிறத சாப்பிட்டு பார்த்துட்டு அமைச்சர்கள் அதுக்கான காரணத்தை கேட்கும்போது தன்னோட அடக்கத்தை பத்தி அவங்க கிட்ட சொல்லலாம் அப்படின்னு அவரு நினைச்சாரு. அவர் உடனே தன்னோட அமைச்சர்களை ஒரு விருந்துக்கு வர சொல்லிட்டு அரண்மனையோட தலைமை சமையல்காரரை கூப்பிட்டு, நான் அமைச்சர்களுக்கு ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கேன், அந்த விருந்துல வேப்பிலை பச்சடியும் வேப்பங்காய் பாயாசமும் நீங்க செய்யணும் அப்படின்னு சொன்னப்போ அந்த தலைமை சமையல்காரர் ராஜா கிட்ட சொன்னாரு, மல வேப்பிலையிலையும் வேப்பங்காயிலையும் இதுவரைக்கும் யாரும் பச்சடியும் பாயாசமும் செஞ்சு நான் கேள்விப்பட்டதே இல்லை. அப்படி நாம புது முயற்சியா செஞ்சா கூட அது விருந்தோட சுவையையே கெடுத்துடும். வேப்பிலைக்கும் வேப்பங்காய்க்கும் பதிலா நான் வேற எதுலையாவது பச்சடியும் பாயசமும் செய்யட்டா அப்படின்னு கேட்டாரு. ஆனா மலையமருதன் அவர்கிட்ட, இல்ல பச்சடியும் பாயசமும் நீங்க வேப்பிலையிலையும் வேப்பங்காயிலையுமே செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. தலைமை சமையல்காரரும் வேற வழியே இல்லாம வேப்பிலையிலையும் வேப்பங்காயிலையும் பச்சடியையும் பாயாசத்தையும் தயார் செஞ்சு வச்சிருந்தாரு. விருந்துக்கு வந்தவங்க எல்லாருக்கும் அதை பரிமாறினப்போ அவங்க எல்லாரும் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு, ஐயையோ இது என்ன ஒரே கசப்பு, எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லி அதை சாப்பிடாம அப்படியே வச்சிட்டாங்க. இப்பதான் மலையமருதனுக்கு நல்ல வேளை முன்னாடியே அவங்க கிட்ட வேப்பிலை பச்சடியும் வேப்பங்காய் பாயசமும் கசப்பா இருக்காது இனிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லாம விட்டோமே. ஆனா காட்டுல திதிப்பா இருந்த வேப்பிலையும் வேப்பங்காயும் அரண்மனையில ஏன் கசக்குது? இதுவும் என்னோட நாடுதானே, இத பத்தி எப்படியாவது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட அடுத்த நாளே கிளம்பி காட்டுல தான் சந்திச்ச துறவி இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தாரு. அவரு துறவி கிட்ட நடந்ததை எல்லாத்தையும் விளக்கமா சொல்லி, மூணு நாள் முன்னாடி நான் இங்க வந்து வேப்பங்காயையும் வேப்ப இலைகளையும் வயிறு முட்ட சாப்பிட்டு தண்ணீரையும் குடிச்சிட்டு போனேன். அப்ப அது இனிப்பாதான் இருந்தது. ஆனா அரண்மனையில நான் என்னோட அமைச்சர்களுக்கு வேப்பிலை பச்சடியும் வேப்பங்காய் பாயாசமும் கொடுத்தப்போ வாயிலேயே வைக்க முடியாத அளவுக்கு அது ரொம்பவே கசப்பா இருந்துச்சு. இந்த காடு இருக்கிற இடமும் அரண்மனை இருக்கிற இடமும் என்னோட நாடுங்கும் போது ரெண்டு இடத்துலையும் கசப்பா இருக்கணும், இல்ல ரெண்டு இடத்துலையும் இனிப்பா இருக்கணும், ஏன் ஒரு இடத்துல இனிப்பாவும் ஒரு இடத்துல கசப்பாவும் இருந்துச்சு அப்படின்னு கேட்டாரு. இப்ப துறவி அவர்கிட்ட சொன்னாரு, மூணு நாள் முன்னாடி நீ இங்க வந்தப்போ வந்திருக்கிறது இந்த நாட்டோட ராஜாங்கிறது எனக்கும் தெரியாது. ஆனா இந்த நாட்டு ராஜா கிட்ட தான் ஒரு ராஜாங்கிற கர்வம் கிடையாது, அவரு ரொம்ப அடக்கமானவருங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அதனால அவரோட ஆட்சியில வேப்பங்காய்களும் வேப்ப இலைகளும் கண்டிப்பா இனிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் உங்ககிட்ட அப்படி சொன்னேன். அன்னைக்கு நீ அடக்கத்தோட இருந்ததுனால வேப்பங்காய்களும் வேப்ப இலைகளும் உனக்கு இனிப்பாவே தெரிஞ்சிச்சு. ஆனா அரண்மனைக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு ராஜாங்கிற கர்வம் உங்ககிட்ட வந்துட்டதுனாலதான் வேப்பிலையும் வேப்பங்காயும் மறுபடியும் கசப்பா மாறிடுச்சு. இப்ப இங்க இருக்கிற வேப்பிலையும் வேப்பங்காயையும் நீ எடுத்து தின்னு பார்த்தா கூட அது கசப்பாத்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. மலையமருதன் அதை முயற்சி செஞ்சு பார்த்தப்போ காட்டுல இருக்கிற வேப்பிலையும் வேப்பங்காயும் கூட ரொம்ப கசப்பாத்தான் இருந்துச்சு. ஆனா மலையமருதனுக்கு இப்போ வேப்பிலையும் வேப்பங்காயும் அன்னைக்கு ஏன் இனிப்பா இருந்துச்சு அப்படிங்கறது நல்லா புரிஞ்சிடுச்சு. அவரு தான் ராஜாங்கிற கர்வத்தை இப்ப விட்டுட்டு மறுபடியும் மக்களோட மக்களா சரிக்கு சமமா பழக ஆரம்பிச்சாரு. மறுபடியும் அவரோட நாட்டுல இப்போ வேப்பிலைகளும் வேப்பங்காயும் இனிப்பா மாறிடுச்சு. ஆனா அதை அவரால் யாருகிட்டையும் சொல்லத்தான் முடியல. இந்த கதையை பற்றின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.